லூக்கா அத்தியாயம் 20. அந்த நாட்களிலே அவர் தேவாலயத்திலே மக்களுக்கு உபதேசித்து நற்செய்தியைப் பிரசங்கித்தபோது பிரதான ஆசாரியர்களும் வேதபண்டிதர்களும் மூப்பர்களும் அவரிடத்தில் கூடிவந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்குச் சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்குச் சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஞானம் தேவனால் உண்டாயிற்றோ மனிதர்களால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை செய்து, தேவனால் உண்டானது என்று சொல்வோமானால் பின்னை ஏன் அவனை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதர்களால் உண்டானது என்று சொல்வோமானால் மக்கள் எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று மறுமொழி சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றார். பின்பு அவர் மக்களுக்கு சொல்ல தொடங்கின உவமையாவது, ஒரு மனிதன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரர்களுக்கு குத்தகையாக விட்டு நீண்ட நாட்களாக வெளிதேசத்திற்கு சென்றிருந்தான். அந்த தோட்டக்காரர்கள் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பங்கை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவரிடத்தில் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர்கள் அவனை அடித்து ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பிவிட்டார்கள். அவன் மூன்றாம் முறையும் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்திவிட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான மகனை அனுப்பினால் அவனையாவது பார்த்து பயப்படுவார்கள் என்று நினைத்து அவனை அனுப்பினான். தோட்டக்காரர்கள் அவனை கண்டபோது, இவனே வாரிசு, சொத்தை நம்முடையதாக்கும்படிக்கு இவனை கொன்று போடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரர்களை அழித்து திராட்சை தோட்டத்தை வேறொரு தோட்டக்காரர்களிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு, அப்படியாகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லானது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் பொருள் என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை அழித்து போடும் என்றார். பிரதான ஆசாரியர்களும் வேத பண்டிதர்களும் தங்களை குறித்து இந்த உதாரணத்தை சொன்னார் என்று அறிந்து அந்த நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் மக்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் நேரம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாக நடிக்கிற ஒற்றர்களை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாக பேசி உபதேசிக்கிறீர் என்றும் பட்சபாதம் இல்லாமல் தேவனுடைய வழிமுறைகளை உண்மையாக போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஒரு ஞானயத்தை எனக்கு காண்பியுங்கள். இதிலிருக்கிற உருவமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் இராயனுக்கு உரியதை இராயனுக்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை மக்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்கக்கூடாமல் அவர் சொன்ன பதிலை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்களில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாக இருந்து சந்ததி இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனுக்கு சந்ததி உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர்கள் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் மரித்து போனான். பின்பு இரண்டாம் சகோதரன் அவளை திருமணம் செய்து அவனும் சந்ததி இல்லாமல் மரித்து போனான். மூன்றாம் சகோதரனும் அவளை திருமணம் செய்தான். அப்படியே 7 பேரும் அவளை திருமணம் செய்து சந்ததி இல்லாமல் மரித்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனாள். இவ்விதமாக 7 பேரும் அவளை திருமணம் செய்திருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, இந்த உலகத்தின் மக்கள் பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்குதலையும் அடைய தகுதியானவராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் எடுப்பதில்லை, பெண் கொடுப்பதில்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் மக்களானபடியால் தேவ தூதர்களுக்கு நிகரானவர்களுமாக தேவனுடைய மக்களுமாக இருப்பார்கள். அல்லாமலும் மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியைப் பற்றிய வாக்கியத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியென்றால், யெகோவாவை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாக இல்லாமல் ஜீவனுள்ளோரின் தேவனாக இருக்கிறார். எல்லோரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேத பண்டிதர்களில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாகச் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை பார்த்து, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய விரோதிகளை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று யெகோவா என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். பின்பு மக்கள் எல்லோரும் கேட்கும்போது அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வணக்கங்களை பெறவும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கையில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்கிற வேத பண்டிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அதிக தண்டனையை அடைவார்கள் என்றார்.